வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை நிறைந்த நாட்களாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டித் தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலேயும் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமுனப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற, வாசிக்கிற, வாஞ்சியோடு கற்றுக்கொள்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். புதிய ஒரு வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நீர் தந்த விடுதலைக்காக, நீர் கொடுத்திருக்கிற புதிய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலேயும் மெய்யான சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன அந்த சந்தோஷத்திலே எங்களுடைய TWR குடும்பங்கள் ஒவ்வொன்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இன்னமும் உம்முடைய அன்பை பூரணமாய் அறிந்து கொள்ளாத, உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத சகோதர சகோதரிகளுக்காக, பெரியவர்களுக்காக, சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் சீக்கிரமாக நீர் அவர்களுடைய பாவத்திற்காகவும் மரித்த அவர்களுடைய இரட்சகர் என்பதையும் புரிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது சீக்கிரமாய் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் கல்வி பணியிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும். இந்த நாட்களிலேயும் ஆபத்தான சூழ்நிலைகளிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு பாதுகாவலராய் இருந்தாலும் கவனத்தை தாரும். வினாடி நேரம் கூட கவனம் சிதறாதபடி தங்கள் பணியை கருத்தோடும் பாதுகாவலோடும் செய்ய நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பற்பல விதமான வைத்திய பணி செய்கிறவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பரலோக ஞானத்தை தாரும், இன்று தாரும். ஒருவேளை இந்த நாளிலே குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமே, எப்படி நான் இதை செய்யப்போகிறேன் என்ற திகைப்போடு யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை அருளி அவர்கள் கரத்தை பிடித்து சிறப்பாய் அந்த பணியை செய்து முடிக்க நேரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே உதவி செய்கிற பல்வேறு மருத்துவ பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இது கர்த்தருடைய பணி என்ற எண்ணத்தோடு, அன்போடும், கரிசனையோடும், நீடிய பொறுமையோடும் தங்கள் பணியை சிறப்பாய் நிறைவேற்ற உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களுடைய நாட்டின் பாதுகாவலுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் வைத்திருக்கிற நிலைமைகளிலே தேவையான ஞானத்தை தாரும், சரீர சுகத்தை பலத்தை தாரும், பாதுகாவலை தாரும். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இன்னமும் எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதி தரல் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதி பலவீனத்தின் மத்தியிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்கள் நல்வாழ்க்கைக்காக அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா சத்தியங்களையும் சரியானபடி அறிந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே குழந்தை இல்லாமல் இருப்பதனாலே துக்கத்தோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான தடைகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய வல்லமையினாலே அந்த தடைகளை அகற்றி அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற, உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் துவங்கியிருக்கிற புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் வளர உதவி செய்தாலும், இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க கர்த்தர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், உம்முடைய பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே 1 தீமோத்தேயுவின் நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். 3 அதிகாரத்திலே 8 வசனத்தை இறுதியாக நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை பார்ப்போம். கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 3:8.
அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுப்பான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும்.
இங்கே இரு நாக்குள்ளவர்களையும் என்று சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். ஒரு உதவிக்காரருக்கு 2 முகங்கள் இருக்கக்கூடாது. அவர் பேசுகிற வார்த்தை முழுவதும் நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும். உதவிக்காரர் எல்லாருடைய தயவையும் பெற வேண்டும் என்று நாடுவது ஆபத்தானது. பெரியமானவர்களே, அவர் தன்னுடைய சொந்த கால்களிலே நிற்க தைரியமற்றவராக இருந்தாலும் விபரீதம்தான் விளையும். ஒரு நடுநிலையான மனிதராக அவர் இருக்க வேண்டும். மிகவும் மென்மையானவராகவோ அல்லது மிகவும் கடுமையானவராகவோ இல்லாமல் இரண்டிற்கும் இடையான ஒரு நிலைமையை தெரிந்தெடுத்து அவர் செயல்பட வேண்டும். இந்த வசனத்திலே மதுபான பிரியரையும் என்றும் பார்க்கிறோம். வேதாகமம் சொல், செயல் போன்றவற்றிலே தன்னடக்கத்தை நமக்கு போதிக்கிறது. அந்நாட்களிலே திராட்சரசம் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:23 வாசிக்கிறோம் இல்லையா? உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் என்று சொல்லப்படுகிறது. எனவே மருந்தாக பயன்படுத்தப்பட்ட அந்த திராட்சரச பானத்தை அதிகமாக பானம் பண்ணினாலும், அதை பிரியமாக நாடி தேடி பானம் பண்ணுகிற ஒருவராக இருந்தாலும் அவர் உதவிக்காரராக இருக்கக்கூடாது. இன்றும் கூட அநேக மருந்துகளிலே ஆல்கஹால் சேர்க்கப்பட்டிருக்கிறதை அறிவீர்கள். அதற்காக இப்பொழுது மருந்திற்காக மதுபானம் அருந்துவேன் என்பதும் தவறு. அது மட்டுமல்ல, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் என்று வசனம் சொல்கிறது. உதவிக்காரர்கள் பணத்தின் மீது தணிக்க முடியாத தாகமுடையவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் பணத்தை நேர்மையான வழியிலே பயன்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். பண விஷயத்திலே உண்மை உள்ளவராக காணப்பட வேண்டும். ஒரு உதவிக்காரர் பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்பதை விட சபையை பாதிக்கின்ற பெரிதான ஒரு காரியம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். பணமானது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு குறிப்பிட்ட காரணத்திற்காக சபைக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். பொதுவாக சபைகளிலே நேர்மையானவர்களே உதவிக்காரர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சில சபைகளிலேதான் நேர்மையற்றவர்களும் இப்படிப்பட்ட பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். இது எத்தனை வேதனையானது இல்லையா? ஒரு சபையானது உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிறந்த காரியம் என்னவென்றால், அந்த சபையானது பண காரியங்களிலே நேர்மையானதாக, உண்மை உள்ளதாக காணப்படுகிறது என்ற சாட்சியே ஆகும். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 3:9 கவனியுங்கள்.
விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும்.
விசுவாசத்தின் ரகசியத்தை என்று இங்கே வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு இவ்வாறு விசுவாசத்தின் ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே விசுவாசம் என்று பவுல் சொல்கிற காரியம் விசுவாசத்தின் தன்மையை குறிக்காமல் விசுவாசத்தை பற்றிய உபதேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இது ரகசியம் என்று பவுல் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிப்படுத்தப்படவில்லை, புதிய ஏற்பாட்டு காலத்திலேதான் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த உபதேசமே ஆதி திருச்சபைகளின் விசுவாசமாக இருந்தது. இன்றைய சபையின் விசுவாசமாகவும் இதுதான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தையே சபையானது உலகத்திற்கும் கொடுக்க வேண்டும். இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த விசுவாச உபதேசம் காலம் கடந்துவிட்டது, இது காலத்திற்கு ஏற்றதாக இல்லை, எனவே இந்த காலத்திற்கேற்ப நாம் இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைய நவீன காலத்திற்கேற்ப பாவங்களுக்கு நாம் பெயரிட்டு அழைக்காவிட்டால் அது மறக்கப்பட்டு போகும். பழைய பெயர்கள் அவர்களுக்கு புரியாது, ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்கிறார்கள். ஆனால் பாவம் என்ற கருத்து மாறக்கூடாது. நாம் அதற்கு புது பெயர்களை கொடுத்து அதன் கருத்தை மாற்றிவிடக்கூடாது. உதாரணமாக பொருளாசை என்பதை சுயநலம் என்று மாற்றுவது. வேதம் எதை பாவம் என்று அழைக்கிறதோ அது பாவம்தான். நாமும் அதை பாவம் என்றே அழைக்க வேண்டும். அதற்கு நவீன பெயர்கள் கொடுப்பதால் அதனுடைய உண்மையான தன்மை குறிப்பிடாமல் விடப்படுகிற நிலைமைக்கு சென்றுவிடக்கூடாது. மனித தன்மைகள் இன்றும் மாறாத மனித தன்மையாகவே இருக்கிறது. அதேபோல சபையானது தன்னுடைய அலுவலர்களை தெரிந்தெடுப்பதிலேயும் வேதம் கூறுகிற ஆவிக்குரிய தகுதியின் அடிப்படையிலேதான் தெரிந்தெடுக்க வேண்டும். அதிலே மாற்றம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பூமியிலே மக்களுக்கு கொடுக்க ஒரு சபை விரும்பும் என்றால் அது அவ்விதமே செயல்பட வேண்டும். சபையும் சபையின் அலுவலர்களும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தையே பின்பற்றி செல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே எது பாவம் என்று சொல்லப்படுகிறதோ அதை பாவம் என்றே அழைக்க வேண்டும். இதுவே விசுவாச ரகசியம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலேயும் பாவத்தை பாவம் என்று அறிகிறோமா? அப்படியே அதை அறிக்கையிடுகிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். காலத்திற்கு ஏற்ப மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக பாவத்தை பாவம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அடுத்ததாக சுத்த மனசாட்சியிலே என்று வசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 4:2 மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இப்படிப்பட்ட மனசாட்சியாக இல்லாமல் சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 3:10
மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம்.
ஒருவர் சபையிலே உதவிக்காரராக நியமிக்கப்பட்ட பின் அவர் இதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லாமல் முன்பே அவருடைய தகுதிகளை தேவ வார்த்தைகள் சொல்லுகிறபடி, இங்கே பவுல் சொல்லுகிறபடி சோதித்து பார்த்து அவருடைய தகுதியை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலன் பவுல் உதவிக்காரருடைய மனைவியை குறித்தும் சில காரியங்களை சொல்லுகிறார். அவர்களும் சில தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:11
அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும்.
இங்கே நல்லொழுக்கம் உள்ளவர்களும் என்று பவுல் சொல்கிறார். அந்த ஸ்திரீகள் மிகவும் கவனம் உள்ளவர்களாயும் மிகவும் அமைதியாக தங்களை காத்துக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் அவதூறு பண்ணாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதாவது அவர்கள் அரட்டை அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வீணான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கக்கூடாது. கோல் சொல்லுகிற ஒரு ஸ்திரீ ஒரு உதவிக்காரரின் மனைவியாக இருப்பாள் என்றால் அந்த சபையிலே அநேக பிரச்சனைகள் உண்டாகும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு உதவிக்காரரின் மனைவியாக அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவையில்லாத எந்த ஒரு நபரிடத்திலையும் நீங்கள் பேசாமல் இருப்பதே உங்கள் சபையின் சாட்சிக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய காரியங்களை குறித்து அவர்கள் தெளிவான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியை குறித்து முந்தைய நிகழ்ச்சி ஒன்றிலேயும் நாம் சிந்தித்தது ஒருவேளை உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். அடுத்ததாக எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அதாவது உதவிக்காரரின் மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கும் சபைக்கும் தன்னுடைய காரியத்திற்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பழகுகிற காரியத்திலேயும் அவள் தனது சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற யாரோடும் தேவையற்ற காரியங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடக்கூடாது. தனது கணவனுக்கும் சபைக்கும் எல்லா காரியங்களிலேயும் உதவியாளாக இருக்க வேண்டுமே ஒழிய உண்மையற்றவளாக அவள் இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:12 பாருங்கள்.
மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியையுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும்.
நாம் முன்னரே மூப்பரின், அதாவது கண்காணியானவரின் தகுதிகளை குறித்து பார்த்தோம் இல்லையா? அதேபோல தனிப்பட்ட குடும்ப சம்பந்தமான தகுதிகளையும் இந்த உதவிக்காரர் என்று பார்க்கிறோம் இல்லையா? இவர்களும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 3:13.
இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள்.
இங்கே நல்ல நிலையையும் என்று சொல்லப்படுகிறது. நன்றாக ஊழியம் செய்கிற ஒரு உதவிக்காரர், இவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல மனிதர் என்ற நல்ல ஒரு நிலைமையை சபை மக்கள் மத்தியிலே அடைவார். அது மட்டுமல்ல, மிகுந்த தைரியத்தையும் அடைவார் என்று உதவிக்காரரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் சாட்சியாக இருப்பதனால் அவர் உறுதியாகவும் தைரியமாகவும் இருப்பார். ஏனென்றால் அவர் ஊழியத்திலே உண்மையாக இருப்பதனால் இது ஆவிக்குரிய காரியம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல உதவிக்காரர் என்ற பதவி ஆவிக்குரியது. அவர் ஆவிக்குரிய தகுதிகளின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபையொன்றிலே உதவிக்காரராக இருந்த ஒருவரை அந்த சபையார் மூப்பராக பொறுப்பேற்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். உடனே அவர், ஐயோ, என்னை மூப்பராக இருக்கும்படி சொல்லாதிருங்கள், எனக்கு அந்த அளவிற்கு வேத அறிவோ ஆவிக்குரிய அனுபவமோ இல்லை என்று சொன்னார். இது உண்மையானால் அவர் உதவிக்காரராகவும் இருந்திருக்க கூடாது, ஏனென்றால் அதற்கும் இந்த தகுதியே வேண்டும். ஆனால் இவர் ஒரு வெற்றியான வியாபாரி என்பதனாலே அவரை சபையார் இந்த உதவிக்காரர் பதவிக்கு தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு உதவிக்காரராக இருந்தாலும் மூப்பராக இருந்தாலும் அவர் இந்த ஆவிக்குரிய தகுதிகளை பெற்றவராகவே இருக்க வேண்டும். இந்த தகுதியை அவர் பெற்றிருந்தாலே கிறிஸ்துவின் சபையிலே இப்படிப்பட்ட பதவி ஒன்றிலே அவர் அமர்த்தப்படலாம். நமது திருச்சபை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஆவிக்குரிய நபர்களுக்கு திருச்சபையின் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோமா? அல்லது சமுதாயத்திலே அவர் பெரியவர், பணபலத்திலே பெரியவர் என்பதற்காக பொறுப்புகளை கொடுக்கிறோமா? தொடர்ந்து 1 தீமோத்தேயு 3:14 பாருங்கள்.
நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன்.
அப்போஸ்தலனாய பவுல் மக்கதோனியாவில் இருந்தார், தீமோத்தேயு எபேசுவிலே இருந்தார். எனவே அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயுவுடன் சீக்கிரத்திலே சென்று சேர்ந்துவிட முடியும் என்று நம்பினார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 15.
தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது.
இந்த 1 தீமோத்தேயு 3:15 தான் தீமோத்தேயு நிருபத்தின் திறவுகோல் வசனமாக நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிருபம் சபையின் ஒழுங்கை குறித்து சொல்கிறது. தீமோத்தேயு பவுலை விட்டு தூரமாக இருந்தபொழுது பவுல் அவருக்கு, தேவனுடைய வீட்டில் நீ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக இதை நான் உனக்கு எழுதியுள்ளேன் என்று சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய என்று இங்கே அப்போஸ்தலனாய பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாய பவுல் சபையாக இருக்கிற ஒன்றோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது என்று வசனம் முடிவுறுகிறதை கவனியுங்கள். தூண் என்பது உறுதியாக நிலைத்திருப்பதை அல்லது அடிப்படையாக இருப்பதை குறிக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், சபை என்பது தூணை போன்று இருக்கிறது, சத்தியத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறது என்று சொல்கிறார். சபையின் அலுவலர்கள் சத்தியத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறவர்களாக இல்லையென்றால் சபைக்கு அடித்தளம் இல்லாமல் போய்விடும். எனவேதான் இதனால் தேவனுடைய சத்தியத்தை தாங்கி நிற்க இயலாது என்று சொல்கிறார். சிலர் சத்தியத்தை தாங்குகிறவர்கள் போல தெரியும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் அவர்கள் அப்படிப்பட்ட வழியிலே செல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒரு மாய்மாலமான பக்தியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை சார்ந்து இல்லாவிட்டால் அவரை நம்பி நம்மால் ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது. அவருடைய நேர்மை ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். அவர்கள் தாங்கள் பணிபுரிகிற சபையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவப்பெயரை பெற்றிருப்பார்கள். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் எழுதுகிறது இதுதான், சபை தேவனுடைய சத்தியத்திற்கு எவ்வாறு உதவியாகவும் அதை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்க முடியும் என்றும், சபையானது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும், வெளி உலகத்திற்கு இது எவ்வாறு சத்தியத்தை கொடுக்க முடியும் என்றும் இங்கே சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:16 கவனியுங்கள்.
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்.
இது ஆதி திருச்சபையின் விசுவாச அறிக்கைகளில் ஒன்றாக விளங்கியது என்று சொல்லலாம். இது ஆதி திருச்சபையின் பாடலாக விளங்கியது என்றும் சிலர் கருதுகிறார்கள். யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே என்று இங்கே வசனம் சொல்கிறது. அதாவது எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் தெளிவான முறையிலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சத்தியம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது என்று பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவாக நாம் வாழும் இந்த உலகத்திலே வந்து நம் பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்து ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் தேவ பக்திக்குரியவர்களாக மாற்றிவிட்டார். அதாவது தேவ சாயலிலே உருவாக்கிவிட்டார் என்பதே. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்து சொல்கிறார் என்பது தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இவ்வாறு மனு உரு கொண்டு வருவதற்கு முன்புள்ள அவருடைய உன்னத நிலைமையை குறித்தும் அவர் சொல்கிறார். அந்த உன்னதமான நிலை ஆவிக்குரியது. பிலிப்பியர் 2:6 நாம் பார்க்கிறது போல அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார். எபிரேயர் 3:3 இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இவர் அவருடைய அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து என்று பார்க்கிறோம். யோவான் 4:24 இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட நிலைமையிலே மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியாது காணப்பட்டார். ஆகவே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மக்களால் பார்க்கும் அளவிற்கு மனிதனாக வந்தார். ஒரு மனிதனாக அவர் வந்தபடியினாலே அவருடைய ஆவிக்குரிய தன்மைகள் திரைக்குள்ளாக மறைக்கப்பட்டன. இந்த ஒரு கருத்தையே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கிறார். யோவான் 3:14 பாருங்கள்.
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
அந்த வார்த்தை மாம்சமாகி என்கிறார். அதாவது மாம்சத்திலே வந்தார், வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே எவ்வாறு தேவன் காணப்படாதிருந்தாரோ அதே போல இயேசுவும் உண்மையிலே அவர் யார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தார். அவர் மாம்சமாகிய கூடாரத்திலே இருந்தபோதும் அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்படாதிருந்தது. மனிதனால் அவரை கண்டுகொள்ள இயலவில்லை. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் ஒரு சிறு குழந்தையாக உதவியற்ற நிலைமையிலே வந்து பிறந்தார். அவர் காணக்கூடாத தேவனுடைய ரூபமாயிருக்கிறவர். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களையும் உடையவர் இப்பொழுது மாம்சத்திலே வந்து உதித்தார். அவர் மனிதனால் அங்கீகரிக்கப்படாததால் மனிதர்கள் அவரை பெயெல்செபூல் என்றும் தேவதூஷணம் சொல்கிறவர் என்றும் சொன்னார்கள். அவர் மக்களால் வெறுக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஏழையாக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு உண்மையில் கண்ணீர் சிந்தினவராக காணப்பட்டார். அடுத்ததாக ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று வசனம் அவரை பற்றி சொல்கிறது. இவை எல்லாவற்றிலும் அவர் மாம்சத்திலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்படவில்லை, ஆவியிலேதான் நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆகவே இந்த உலகம் அவரை கண்டது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினால் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவருடைய மாம்சத்திலிருந்த நாட்களிலே தேவ மகிமை வெளிப்பட்ட நாட்கள் உண்டு. அவர் உண்மையிலே எப்படிப்பட்டவர் என்பதை வெளிக்காட்டும் காட்சிகள், விளக்கங்கள், வெளிப்பாடுகள் இருந்தது உண்டு. அவருடைய பிறப்பிலே தூதர்கள் தோன்றினார்கள். அவருடைய ஞான ஸ்நானத்திலே அவருடைய மகிமை தெரிந்தது. அவருடைய மறுரூபமாகுதலிலும் அவருடைய கைது செய்யப்படுதலிலும் தேவ மகிமை வெளிப்பட்டது. இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்று நூற்றுக்கு அதிபதியும் சொல்ல வைப்பதற்கு தேவ மகிமை வெளிப்பட்டதினாலேயே முடிந்தது. ஆனால் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்த பின் நாம் அவரை நீதி உள்ளவர் என்று காண்கிறோம். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆனால் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எந்த ஒரு எதிரியும் அவர் மேல் கை வைக்கவில்லை. அவர் மீண்டும் ஒருபொழுதும் அவமானத்தை சந்திக்கப் போவது இல்லை. இருந்த பொழுதிலும் அவர் பூமிக்கு இறங்கி வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருப்பதால் நாமும் நீதிமான்களாக்கப்பட முடியும். பூமியிலே அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய இடத்தை நமக்கு தருகிறார், அதாவது நீதிமானாக்கப்படுதலை தருகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? தேவ தூதர்களால் காணப்பட்டார். அவர் தேவ தூதர்களை பார்த்ததாக இங்கே சொல்லப்படவில்லை, தேவ தூதர்கள் இயேசுவை பார்த்தார்கள் என்றே சொல்லுகிறது. இயேசு இப்பொழுது பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். இப்பொழுது பரலோகத்தில் உள்ள யாவும் அவரை வணங்குகின்றன, ஏனென்றால் அவர் மனிதர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். பூமியில் உள்ள மனிதர்கள்தான் இன்னும் முறையாக அவரை தொழுது கொள்ளவில்லை. ஆனால் நித்தியத்திலே பாடப்படப் போகிற பாடல்கள் மீட்பின் பாடல்கள்தான். அடுத்ததாக புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இது இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் என்றும் பார்க்கிறோம். இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள். இறுதியாக வசனம் என சொல்கிறது, மகிமேலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆம், இன்று இயேசு தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். இந்த வேளையிலே அருமையானவர்களே, அவர் அங்கே காணப்படுகிறார். நீங்கள் அவரோடு இன்று பேசினதுண்டா? இயேசுவை நேசிப்பதாக நீங்கள் அவரிடம் சொன்னதுண்டா? அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தியதுண்டா? அவர் எவ்வளவு ஆச்சரியமானவர்! ஒருவேளை இதை நீங்கள் அத்தனை ஆழமாக சிந்தித்து பார்க்கவில்லை என்றாலும் இயேசுவுக்கு மகிமை செலுத்துவீர்களா?
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள். 9442252627 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8.